ஓம் சிவாய நம. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 26 பாடல் முதல் 27 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த 26 பாடலுக்கு செல்லலாம். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான். இதுவும் மிக அழகான பாடல். முதல்ல சொல்றார், வந்த வரவை மறந்து. நான் இங்க எதுக்கு வந்திருக்கணுங்கிறதையும் மறந்து விட்டேன். சில சமயங்கள்ல அது நடக்கும். உன்ன வேணும், ஒன்றை ஒருவரிடம் வாங்கணும்னு அவங்க வீட்டுக்கு போயிருப்போம். ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு வரணும்னு அவங்க வீட்டுக்கு போயிருப்போம். ஊர்கதையெல்லாம் பேசி அதை வாங்காம வருவோம். எதுக்கு போனோமோ அதை தவிர மீதிய பண்ணிட்டு வருவோம். வந்த வரவை மறந்து, அப்படி பல சமயங்கள்ல நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன காரியத்துக்காக அவங்க வீட்டுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை மறந்துட்டு தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டு வருவோம். அப்படி வந்த வரவை மறந்து நான் இந்த உடலுக்குள்ள எதுக்கு வந்தேன்னா அதை நான் மறந்து விட்டேன். மறந்துட்டு பிறகு என்ன செய்வேன் என்றால், மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும். மாதர் பொன் பூமி இது போன்ற மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க. ஆளும்னா அப்படி ஆழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு மயக்கத்தை, மயக்கம்னா இந்த இடத்துல மோகம் அர்த்தம், இந்த மோகத்தை அறுக்க, அதை என்னிடமிருந்து நீக்க எனக்கு எந்தை, எந்தை என்றால் குரு, குருநாதர், குருவானவர் மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான். மெய்ஞானம் அறிவு, பரமாத்மாவை பற்றிய அறிவு என்கின்ற எழில்வாள். வாள்னு சொன்னாவே அறுத்து தள்ளுவது, விட்டு தள்ளுவது. எழில்னா அழகான வாள். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா அரசர்கள் எல்லாம் அந்த கத்தியிலேயுமே அதுல ஒரு வேலைப்பாடு இருக்கு, அழகா இருக்கு. உண்மையிலே அது என்ன பண்ணதுன்னா ஒருத்தனை கொல்றதுதான், இருந்தாலும் அதுல ஒரு அழகு இருக்கு, ஒரு வேலைப்பாடு செய்து வச்சிருப்பார்கள். அதான் எழில் வாள்னு சொல்ற. எழில் வாள் கொடுத்தான், இதுதான் என்னுடைய பொருள். மிக எளிமையான பாடல் தான். வந்த வருவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க, இந்த ஆசைகளை என்னிடம் இருந்து நீக்க எனக்கு குருநாதர் ஞானம், ஆத்ம ஞானம் என்கின்ற வாளை கொடுத்தார். இதுதான் என்னுடைய பாடல். இனி இதில் இருக்கின்ற சில தத்துவங்கள் அல்லது சில விளக்கங்களை பார்ப்போம். முதலில் வந்த வரவை மறந்து. இதில் இருக்கும் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொருளை கவர் பண்ணி எல்லாம் வைக்கல. என்ன நினைச்சான், 9 தானே போயிருக்கோம், 6 வரைக்கும் நேரம் இருக்கே, கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு போவோம், பிறகு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு போவோம்னா, இப்ப இந்த காலத்து சீரியல் போல, இன்னைக்கு மட்டும் இதை பார்த்துக்கிறேன் இனிமேல் வேண்டாம்னா, இல்லையே அந்த முடிவு நல்லா இருக்கே, அடுத்த வாரம் அது ஒன்று இன்ட்ரெஸ்டா இருக்கு, நாளைக்கும் பார்த்துருவோம், இப்படியே தொடர்றது போல இவன் என்ன பண்ணா, எல்லாம் சுத்தியும் பார்த்துட்டு கடைசியில் என்னாச்சுன்னா இவனுக்கு நேரம் இல்லை. அப்படி அது சுவாமிஜி வந்து ரொம்ப பெருசா அதை கதையா சொல்லுவார். வந்த வரவை மறந்து, அதான் இங்க எதுக்காக இந்த கண்காட்சிக்குள்ள நான் போனேன்னு சொன்னா, அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் போகல, அதற்காக போயிருந்தா அதை பார்க்கலாம், ஆனா அது எனக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்டா இருந்தது. அதற்குள்ள போய் நான் அந்த கவர்ச்சி பொருள்களை எல்லாம் தாண்டி இருக்கிற பொருளை நான் கண்டுபிடிக்கணும்னு போனேன். அப்படி அதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்துக்குள்ள நம்ம எதற்கு வந்திருக்கோம் என்றால், நம்மை நாம் தூய்மைப்படுத்த வந்துள்ளோம் அல்லது உண்மையை உணர வந்துள்ளோம். பகவான் வந்து எத்தனையோ சரீரத்தை கொடுத்தார், அதெல்லாம் எதுக்குன்னா வெறும் போகத்துக்கோ அல்லது துக்கத்துக்காகத்தான். மிருகங்களாக, பறவைகளாக, மற்ற மரம் செடி கொடிகளெல்லாம் படைச்சார். பிறகு மனுஷனா எதற்கு படைச்சார்னா, அப்படியே நீ இந்த சரீரத்தை வைத்து கொண்டு உயர்ந்து விடு அப்படிங்கிறதுக்காக இந்த சரீரத்துல தள்ளினார். அப்ப இந்த உடலுக்குள் நான் எதற்கு வந்தேன், இப்ப வந்த வரைவைனா நான் எதற்குள்ள வந்திருக்கேன், மீண்டும் இந்த உடல் தான், இந்த சரீரத்துக்குள்ள நான் வந்திருக்கேன், எதற்காக வந்தேன்னா இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி என்னை நான் உயர்த்தி கொள்ள வந்துள்ளேன். மீண்டு வந்து நான் ஒரு மிருகமாக அடிமையாக இல்லாமல் இருக்க வந்துள்ளேன். பிருகதாரண்யக உபநிஷத்துல இந்த ஜீவர்களை எல்லாம் தேவானாம் பசுகு என்று அழைக்கும். நாமெல்லாம் தேவர்களினுடைய பசுக்கள். தேவானாம் பசுகுன்னு சொன்னா எப்படி நமக்கு மாடு இதெல்லாம் என்னன்னா நம்ம கிட்ட அது மாட்டிட்டு இருக்கு, அது நம்ம சொல்றத கேட்கணும், நம்ம எதை தூக்க சொல்லணுமோ அதை தூக்கணும். அப்படி நமக்கு ஒரு பசு, நமக்கு ஒரு அடிமை பொருளாக அவைகள் இருக்கின்றது. மாடு இருக்கு, ஆடு இருக்கு, மற்ற மிருகங்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்படி இந்த மனிதர்கள் தேவர்களுக்கு பசு, நம்ம தேவர்களுக்கு ஆடு மாடு மாதிரி இருக்கிறோமா? காரணம் என்னன்னா அவர்களுக்கெல்லாம் ஆகுதி கொடுத்துட்டு, இந்த தேவர்கள்னா சில சமயங்கள்ல இந்திரியங்கள்னு அர்த்தம் இருக்கு, அதுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்ப அந்த கருத்தை உபனிஷத் சொல்லி என்ன சொல்கின்றது, அதனாலதான் ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைய விரும்பினால் தேவர்களுக்கு அது பிடிக்காதான். காரணம் என்ன, ஒரு பசு போயிடும். உபனிஷத் சொல்கின்றது, இப்ப நம்ம கிட்ட ஒரு 10 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாடு நம்ம விட்டு போயிட்டா நமக்கு அது பிடிக்குமோ? பிடிக்காது. காரணம் என்ன, ஒரு சர்வன்ட் நம்ம விட்டு போச்சு, வேலை செய்யறதுக்கு ஒரு ஒன்று குறைந்து விட்டதே. அதே போல தேவர்களுக்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் அவர்களுக்கு பிடிக்காதாம், நம்ம மோட்சத்தை அடைஞ்சிட்டான், ஏன்னா ஒரு ஆள் நமக்கு போயிடுறானே. அப்படி அதே போல சில பேரு சர்வன்ஸ் வச்சிருப்பாங்க வீட்டுல வேலையாள், அது போயிட்டா இவர்களுக்கு துக்கம் வந்துடும், வேலையாள் போயிடுதே நம்ம விட்டு. அப்படி தேவர்களுக்கெல்லாம் நம்ம பசுவாக இருக்கின்றோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டும், அடிமை மோகத்திலிருந்து நாம் மீள வேண்டும். அப்படி மீளாமல் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். அதான் வந்த வரவை மறந்து, நான் எதற்காக இங்க வந்துள்ளேன் என்பதை மறந்து விட்டு, பிறகு இப்படி மறப்பதற்கு என்ன காரணம் என்றால், வெளியே உலகத்தில் இருக்கின்ற இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். அத சாஸ்திரத்துல வந்து மீண்டும் பிருகதாரண்யகத்திலேயே 3 விதமான ஆசைகள் சொல்லப்படும். ஒன்று வந்து புத்திர ஏஷனா, 2வது வித்தேஷனா, 3வது லோகேஷனா. இது உபனிஷத்து வாக்கியம். ஏஷனா என்றால் ஆசை, புத்திரேஷனா புத்திரன்னா குழந்தை. இந்த புத்திரன் சொல்லல மனைவி மக்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் குறிக்கும். ஏன்னா புத்திரன் மகன் சொன்னாவே மனைவி வருகின்றால், பிறகு மற்ற உறவினர்கள் எல்லாம் வருகிறார்கள் புத்திரன். பிறகு வித்தம், வித்தம்னா பணம். பணம்ங்கிறது வந்து இந்திரியத்திற்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அதை வந்து வித்தம் இங்கு சொல்லப்படுகின்றது. பிறகு லோகம் என்றால் ஆட்சி செய்தல், பவர். பவர் சொன்னா நம்ம சொல்படி 4 பேர் கேட்கணும்னு வேற விரும்புவோம். பணம் இருக்கு, பிறகு எல்லா உறவினர்கள் இருக்கார்கள், நம்ம சொன்னா யாருமே கேட்கலாம், நம்ம சந்தோஷமாவா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் சொல்றது கேட்கறதுக்கு ஒரு ஆளே இல்லையே, நான் சொல்றபடி கேட்கறதுக்கு வீட்டுல ஒரு ஆளே இல்லையேன்னு சொன்னாலும் நம்ம துக்கப்படுவோம். அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய வீட்டுல நான் சொன்னபடி கேட்கறதுல ஒரே ஒரு ஜீவன் தான் அப்படின்னா, யாருன்னு கேட்டா தான் வளர்த்துற நாயா, நாய்தான் நான் சொன்னபடி கேக்குது. ஏன் நாய் வளர்த்துறாங்க தெரியுமோ, மற்றவங்களை யாராவது அடிச்சோம்னா அவங்க 10 நாள் பேச மாட்டாங்க, வரமாட்டார்கள். நாய் அப்படி இல்லை, அடிச்சோம்னா திரும்பி அது வந்துடும். அப்படி அன்பு நமக்கு செலுத்துற ஒரு ஜீவன் அது. நம்ம அன்பு கேங்கிட்டு இருக்கோம், சரி அதுகிட்டையாவது அந்த அன்பை வாங்குமோன்னு சொல்லி வாங்கி கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பெரிய இடத்துல நடத்துற விஷயம். ஏன்னா பணம் இருக்கும், இந்த பணத்தை பாதுகாக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு விடுவார்கள். அன்பு செலுத்துறதுக்கு யார் இருக்காது, இப்படிப்பட்ட ஜீவனாவது அன்பு செலுத்தட்டும்னு ஏங்கி இருப்பார்கள். அப்படி இந்த 3 ஆசைகளை, நம்ம மனதில் இருக்கிற அனைத்து ஆசைகளையும் சாஸ்திரம் 3 கூறாக பிரித்து விட்டது. 1 மனிதர்கள் உறவுகள், 2வது பொருள்கள் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அது வீடு, உணவு, ஆடை, இது போன்ற பொருள்கள். 3வது மனிதர்கள் மீது நமக்கு இருக்கின்ற உரிமை, பவர், பதவி. அதனாலதான் பாருங்க, பதவியில் இருந்தா உயிர் போயிரும் தெரிஞ்சாலும் கூட, உயிர் போனாலும் பரவாயில்ல, பதவியில் இருக்கணும்னு எவ்வளவு போட்டிகள் இருக்கின்றது. அதே போல எந்த வீட்லயும் ஒரு பொசிஷன், இந்த வீட்டுல நான் தான் தலைவன், நான் தான் தலைவி, விட மாட்டேங்கிறமே. காரணம் என்ன, நான் ஆட்சி செய்ய வேண்டும், எங்கிட்ட கேட்டுத்தான் எல்லாம் நடக்கணும். அந்த அதை நாம் விட்டு விட முடிவதில்லை. காரணம் என்னன்னா அதுலயும் ஒரு சுகம் இருக்கின்றது. அப்படி என்ன கேட்காம ஒருத்தர் தனியா செய்து விட்டால் அதுல ஒரு பயம் வந்து விடுகின்றது. எனக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் இருக்கணும், அல்லது நான் சொல்லி நாலு பேர் கட்டுப்படணும் என்கின்ற ஒரு ஆசை. இதுவும் ரொம்ப சூக்ஷ்மமா சிந்திச்சா தான் இப்படி ஒரு ஆசை நமக்கு இருக்கிறதே தெரியும். நம்ம மேலோட்டமா பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மனது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், நம்முடைய கட்டு கீழே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கு. இந்த மூன்று தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப உபனிஷத்துல நம்ம அனைத்து ஆசைகளையும் மூணு கூறா பிரிச்சு, அதாவது உறவுகள், மனிதர்கள் மீது வைக்கின்ற உறவுகள், பிறகு பொருள்கள், பிறகு ஆதிக்கம், மனிதர்கள் மீது நாம் செலுத்துகின்ற ஆதிக்கம். இதைத்தான் இங்கு தாயுமானவர் கூறுகின்றார், மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும். அப்படியே உபனிஷத்தை டிரான்ஸ்லேட் பண்ற, இங்கு மாதர் என்றால் பெண், ஆனா இந்த இடத்துல புத்திரேஷனாக குறிக்கின்றது, மற்ற மனிதர்கள் மீது வைக்கின்ற உறவு, அதனால் வருகின்ற இன்பம். பிறகு பொன் என்பது வித்தம், பணம். இங்க வெறும் தங்கம் மட்டும் அல்ல, பொன் என்றால் நம்ம வந்து பொருள்கள் என்று பொருள். எந்தெந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றதோ அந்த பொருள்கள் எல்லாம் பொன். பிறகு பூமி, இந்த இடத்துல பூமி என்பது ஆட்சி செய்வதை குறிக்கின்றது. நம்ம வந்து மண்ணாசைன்னு சொல்வோம் அல்லவா, அதத்தான் இங்க பூமின்னு சொல்ற. மண்ணாசை என்றால் மண்ணாசைன்னு சொன்னா மண்ணை சாப்பிடுறதுக்கு ஆசைன்னு அர்த்தம் கிடையாது, ஆட்சி செய்கின்ற ஆசை. இந்த நிலம் எனக்கு, இந்த நிலம் என்னுடையது, இந்த நிலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய அடிமை, இந்த வீடு என்னுடையது, வீட்டுக்குள் இருப்பவர்கள் எல்லாம் என்னை கேட்டுத்தான் செய்யணும். வயதான காலத்துல எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமோ, எங்கிட்ட சொல்லாம போயிட்டான், எங்கிட்ட கேட்காம செஞ்சுட்டான், இதுதான் துக்கம். இந்த துக்கம் ஏன் வருது, அதான் மண்ணாசை. என்ன இப்ப நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது தெரியலையா, நான் வெறும் ஜடமா, நான் தானே சம்பாதிச்சு போடுறேன், இப்படி எத்தனையோ வசனங்கள் எல்லாம், அது என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இதெல்லாம் ஏன் சொல்கிறார்கள்னா, இந்த மூன்று ஆசைகள் நமக்கு இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ஆசையை வெல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. திரிபுரத்தையும் பகவான் வந்து திருப்பினால் எரித்தார்னு படிக்கிறோம் அல்லவா, இந்த மூன்று ஆசைகளையும் அந்த ஈஸ்வரன் வந்து எரித்தார்ங்கிறதான் தாத்பரியம். அப்படி நம்ம வந்து எத்தனையோ ஆசைப்பட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எல்லா ஆசைகளையும் இந்த மூன்று பகுதியில பிரிச்சிடலாம். ஒன்னு உறவுகள், இரண்டாவது பொருள்கள், மூன்றாவது ஆதிக்கம் அல்லது பதவி, மற்றவர்கள் வந்து நம்ம கீழே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்படி எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கு. இந்த ஆசையில் மயக்கத்தில் ஆளும், இப்படிப்பட்ட ஆசையில நான் மயங்கி விட்டேன். நான் வந்தது எதற்குனா, இந்த இதுல மயங்கிறதுக்கு அல்ல, இந்த உடல ஒரு கருவியா வச்சு மோட்சத்தை அடையத வந்தேன், இறைவனுடைய தத்துவத்தை உணர நான் வந்தேன், மேலான இன்பத்துக்கு வந்துள்ளேன். இப்ப ஆரம்பத்திலேயே மோட்சம்னு சொன்னா யாருக்கும் புரியாது. ஒரு மிருகம் அல்லது மனித சரீரத்துல சாதாரணமா அனுபவிக்கிற இன்பத்தை விட அதிக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்தேன், ஆனா என்னன்னா கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். எனக்கு மேலான இன்பத்திற்கான இடத்துக்கு வந்து நான் வந்து கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். நம்ம வந்து நம்ம கடலையை கொடுத்து எண்ணெய் வாங்க போயிட்டு கடலையை கொடுத்து புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்னா, அப்படி நம்ம எதுக்கு கடலையை கொண்டு போய் கொடுத்தோம்னா, என்ன வாங்கறதுக்காக போனோம், ஆனா அதை விட்டுட்டு அந்த சைடு எஃபெக்ட் அந்த புண்ணாக்கு அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்தது போல, நான் இங்க வந்தது எதற்குனா மேலான ஒன்றுக்கு, இந்த சைடு எஃபெக்ட் போல வந்தது என்னன்னா இது போன்ற இன்பங்கள். பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்றார், இந்த மனதை எல்லாம் கட்டுப்படுத்தினா எத்தனையோ சித்திகள் எல்லாம் வரும், அதெல்லாம் எதற்குனா இதெல்லாம் மோட்சத்துக்கு தடைகள்னு சொல்லி அவரே ஒரு சூத்திரத்துல சொல்றார். அப்படி நமக்கு இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற சித்துக்களாகட்டும், புகழாகட்டும், பெயராகட்டும், இன்பங்கள் இதெல்லாம் இதுல எல்லாம் மயங்கி, இதெல்லாம் நான் வந்து மயங்கி இருக்கின்றேன். இதனுடைய விளைவு என்னன்னா, இதுல மயங்கிறதுனால எனக்கு வந்து வான் பொருள் தோற்கவோ, நான் வந்து அந்த ஞானத்தை அல்லது மோட்சத்தை விட்டு விடுகின்றேன். இதில் இதை நான் மறக்கிறதுக்கு இவைகள் எல்லாம் காரணமாக இருக்கின்றது. இப்படி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க, இப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தை என் அறுக்க, அறுக்கன நீக்க, இந்த மூன்று ஆசைகளிலிருந்தும் வெற்றி அடைய. மூன்று ஆசைகள்னா என்னை சுத்தி என்னைக்கு மக்கள் இருக்கணும், பொருள் இருக்கணும், பிறகு நான் ஆட்சி செய்ய வேண்டும், நான் ஆள வேண்டும், அட்லீஸ்ட் நான் சொல்றது சரின்னு சொல்லி தலையாட்டுறதுக்கு ஒரு ஆளாவது வேணும். அப்படி ஒருத்தர் சொன்னார், நான் சொல்லி சரின்னு தலையாட்டுறதுக்கு யாருமே இல்லையே. இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லி எனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஒருவர் தேவை. இப்படிப்பட்ட ஆசைகளை அறுக்க எந்தை, எந்தைன்னு என்னுடைய தந்தைன்னு அர்த்தம். இங்கு தந்தைங்கிறது குருவை குறிக்கின்றது. என்னுடைய குருநாதர் மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான். சரி, இந்த வைராக்கியத்தை அடைய, இந்த மயக்கத்திலிருந்து நீங்க எனக்கு என்ன உபாயம்? இங்கு வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்தார், ஞானத்தை உபாயமாக கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வைராக்கியம் அல்லது மோக்ஷங்கிற இறுதி லட்சியத்தை அடைய நமக்கு வந்து பல படிகள் இருக்கின்றது. அதுல வந்து நம்ம வந்து பெரிய படியா இரண்டா பிரிச்சிடலாம். எத்தனையோ படிகள் இருக்கு, அதுல பெரிய ரெண்டு படி என்றால், முதலில் நம்ம வந்து ஞானத்துக்கு முன் அடைய வேண்டிய சில படிகள், அதெல்லாம் ஒன்றா பிரிச்சிடலாம். அதுக்கு வந்து உதாரணத்துல வேதம் பகவத்கீதையிலும் உபனிஷத்துக்களிலும் என்ன உதாரணம் கொடுக்கப்படும்னா, ஒரு பெரிய மரத்தை சாய்க்கணும்னு சொன்னா அதை நம்ம ரெண்டு படியில செய்யணும். ஒன்று, அந்த மரத்தை பலகீனப்படுத்தணும். என்ன செய்வார்கள்? முதல்ல இலைகளை பறிச்சு பெரிய பெரிய கிளைகளை எல்லாம் வெட்டி அது வரும் மொட்டை மரமா நிறுத்துவார்கள். ஏன்னா மரத்துக்கு சக்தியே இலைகளும் சிறிய சிறிய கிளைகளும், அதையெல்லாம் நீக்குவார்கள். பிறகு என்ன செய்வார்கள்? வேரை தோண்டி வேரோடு நீக்கி விடுவார்கள். அப்படி எடுத்த உடனே குழியை தோண்டி வேரோடு நீக்க மாட்டார்கள், ஏன்னா ரொம்ப கடினம். மரத்தை வந்து பலகீனப்படுத்துதல், பிறகு வந்து வேரோடு நீக்குதல். இப்படி ரெண்டு படி இருக்கிறது போல சம்சாரங்கிற விருட்சத்தை, சாஸ்திரத்துல சம்சாரத்தை ஒரு மரமா சொல்லுவார்கள். சம்சாரங்கிற விருட்சத்தை நீக்கிறதுக்கு ரெண்டு படி. ஒரு படி என்னவென்றால் வைராகியத்தை அடைதல், விவேகத்தை அடைதல், நட்பண்புகளை அடைதல். நல்ல பண்புகளை எல்லாம் அடையும் பொழுது சம்சாரத்தினுடைய ஸ்ட்ரென்த், சக்தியானது குறைந்து விடுகின்றது. அது வந்து மரத்தில் இருக்கின்ற மற்றதையெல்லாம் நீக்குவது போல. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அடைகின்றோம் என்றால், அறிவின் மூலமாக அனாத்மாவை பற்றிய ஞானத்தை அடைய வேண்டும். இப்ப இதுக்கு விவேகம் வந்து மெஞ்ஞானம் அல்ல, அது வந்து அனாத்ம ஞானம். அனாத்ம ஞானம்னா இந்த உலகத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த உலகத்தினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த உலகத்தினுடைய உலகத்தினுள் இருக்கின்ற பொருள்களினுடைய உண்மை தன்மை. நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பொருளை பார்த்து, இப்ப ஒரு சிகரெட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு, என்ன சொல்கிறார்கள், அதை நம்ம அணுகி அதை நம்ம அனுபவிச்சோம்னா ஒரு இன்பம் கிடைக்குது. அது உண்மைதான், இல்லைன்னா அவர்கள் ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள். ஆனா அது அந்த பொருளினுடைய ஒரு பகுதி. நாணயத்தினுடைய இனியொரு பகுதி என்னன்னா அது நம்மை அடிமைப்படுத்துகின்றது, மற்றவர்களுக்கும் நமக்கும் நோயை கொடுக்கின்றது, பக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கும், ஹிம்சையை கொடுக்கின்றது, பிறகு வந்து இறுதியில் நோயை கொடுக்கின்றது. இது இரண்டாவது பகுதி. அப்படி இந்த உலகத்துல கொடுக்கின்ற ஒரு பொருளினுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்க்கிறோம், இனி ஒரு பகுதியை பற்றிய அறிவை அடைதல், உணர்தல். அப்படி இதுதான் அனாத்ம ஞானம், அனாத்ம சுரூபத்தை நாம் புரிந்து கொள்ளுதல். இப்ப அனாத்மான இந்த உலகம், உலகத்தினுடைய முழு தன்மையை உணர்தல். நம்ம பாதியத்தான் உணர்ந்து வச்சிருக்கோம். எந்த பாதினா, எது தற்காலிகமா இன்பத்தை கொடுக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் நல்லா சொல்லுவார்கள், இந்த ஹோட்டலுக்கு போனா இந்த ஐட்டம் நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலுக்கு போனா இந்த ஐட்டம் நல்லா இருக்கும். இதுவும் ஞானம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வடை பஜ்ஜி இருக்கே அதுல இனி ஒரு பகுதி இருக்கு, அது என்னென்ன கொலஸ்ட்ரால், நோய், பிறகு எத்தனையோ. அப்படி இந்த உலகம் கொடுக்கிற இன்ப பகுதி மட்டும் தெரிகின்றது, துன்ப பகுதி தெரிவதில்லை. அதோடு தெரிஞ்சா நமக்கு வைராகியம் கிடைக்கும். அப்படி விவேகத்தினுடைய துணை கொண்டு உலகத்தை ஆராய்ச்சி செய்து வைராகியத்தை அடைதல், அப்புறம் நட்பண்புகளை எல்லாம் அடைதல். இப்போ ஒரு பொருளை நான் அனுபவிச்சேன்னா ஒரு பங்கு சுகம், அதை தியாகம் பண்ணா அதை விட அதிக சுகம், அதை அனுபவிச்சு பழகுதல். அப்புறம் வந்து இனி ஒருத்த நல்லா இருக்கான்னு சொல்லி நமக்கு வைராகியம் என்ன பிரயோஜனம், அந்த பொறாமையை நீக்குதல், மற்றவர்களிடம் ஒப்பிடாமல் இருத்தல். இப்படிப்பட்ட சில நற்குணங்கள். பிறகு கோபப்படுறதுனால என்ன பலன், கோபப்படுறதுனால முதல்ல இந்த கோபம் கோபப்படுறவங்களை அழிச்சிருமா, மீறிதான் கோபம் யார் மீது படுறோமோ அவங்களை அழிக்குமா, இந்த கோபத்துக்கு வந்து சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லுவார்கள். தீ வந்து சேர்ந்தவர்கள் அதை அழிஞ்சிடும், கடைசியில தானும் அழிஞ்சிடும். அப்படி இந்த கோபம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை முதலில் அழிச்சு அதுக்கு மேல மீதி இருந்தா தான் மற்றவங்களை அழிக்கின்றது. அப்படி தீயக்குள்ள ஒரு கட்டைய போட்டோம்னா முதல்ல அதை அழிக்கும், அதுக்கு மேலதான் மற்றதை அழிக்கும். அந்த விதத்தில் நட்பண்புகளை எல்லாம் நாம் அடைந்து இந்த துயரம் கொடுக்கின்ற சம்சாரத்தை பலகீனப்படுத்துதல். அப்படி பலகீனப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் நமக்கு ஒரு பலம் வரும். என்ன பலம்னா, இறை ஞானத்தை ஆத்ம ஞானத்தை அடைய பலம் நமக்கு கிடைக்கும். இதத்தான் உபனிஷத் நாயமாத்மா பலகீனேன லப்யக, பலமற்றவனால் இந்த ஆத்மாவை அடைய முடியாதுன்னு சொல்கின்றது. அப்படிப்பட்ட பலத்தை அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். நம்ம முதல்ல எதை அடையணும்னு பார்த்தோம், அனாத்ம ஞானத்தை அடையணும், பிறகு ஆத்ம ஞானத்தை அடையணும். ஆத்ம ஞானமும் நமக்கு அறகுறையா இருக்கு, நான் நான் சொல்லும் போது ஏதோ ஒரு அறிவு இருக்கே அது ஆத்மாதான். அனாத்ம ஞானத்திலையும் அறகுறை, ஆத்ம ஞானத்திலையும் அறகுறை. இப்ப நம்ம என்ன பண்றோம், முழுமையா அனாத்ம ஞானத்தை அடைஞ்சு வைராகியத்தை அடையறோம். ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச உடனே முழுமையான நிறைவை அடைகின்றோம். அப்படி மனம் நிறைந்தவுடன் இந்த மயக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்று விடுகின்றது. இங்க எழில்வாள் மெய்ஞானம்ங்கிறது வந்து ஆத்ம ஞானம். அப்ப நமக்கு ரெண்டு அறிவு தேவைப்படுகின்றது, ஒன்று உலகத்தை பற்றிய அறிவு அனாத்ம ஞானம், இனி ஒன்று ஆத்ம ஞானம். எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும், உலகத்தை பற்றி ஒரு ஞானம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உலகத்தை பற்றிய அறிவும் வேண்டும், ஏன்னா உலகம் வந்து எப்படிப்பட்டது என்ன தன்மையுடையதுங்கிறதுக்கும் நம்ம உலகத்தை பற்றி அறிவு வேணும். நல்லா உலகத்துல அடி உதையெல்லாம் வாங்கணும், உலகத்தை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மீண்டும் உள்ள போய் விழுக மாட்டோம். உலகமே தெரியாம போயிடக்கூடாது. களவும் கற்று மர, இந்த களவும் கற்று மரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, எல்லா களவையும் செய்து மரன்னு அர்த்தம் இல்ல, கற்று மர தெரிஞ்சு விடுன்னு அர்த்தம், செஞ்சு விடுன்னு சொல்லப்படல. என்னென்னலாம் களவு இருக்கு அப்படின்னு கற்று கற்றதுடன் மறந்து விடுன்னு அர்த்தம். கற்று செய்து மரண செய்ததுக்கு அப்புறம் நம்ம மறக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டோம். அப்படி இந்த உலகத்தை பற்றி அறிவை அடைஞ்சு இந்த உலகத்தை நீக்கணும், ஆத்மாவை பற்றி அறிவை அடைந்து ஆத்மாவை அடைதல், இந்த மோகங்களை நீக்குதல் என்று இங்கு உபாயத்தை கூறியுள்ளார். கடைசி வரியில எந்தை மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான், இந்த அனைத்து மோகங்களையும் ஆசைகளையும் நீக்க எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்தது மெய்ஞானம் என்கின்ற எழில்வாள். அந்த எழில்ங்கிற வார்த்தைக்கு அழகு என்ன, எழில்னாவே அழகுன்னு அர்த்தம். அதுல என்ன அழகுன்னு சொன்னா, இந்த அழகான கத்தி என்ன பண்ணும்னா, ரொம்ப அழகா இந்த அழகான கத்தி அழகா தலையை செய்வது போல இந்த அழகான கத்தி வந்து ஆசையை நீக்கி விடுகின்றது. இந்த மூன்று மயக்கம் இருக்கே, இது பெரிய மயக்கம், சாதாரண மயக்கம் அல்ல. என்னை சுற்றி உறவுகள் வேண்டும், நான் மனிதர்களோடு உறவாட வேண்டும், பிறகு வந்து பொருள்கள் தேவை, பிறகு வந்து நான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இது எல்லாத்தையும் தொடர்ந்து போனாலும், ஆசிரமத்துக்குள்ள போனாலும் என்னை சுற்றி ஆட்கள் வேணும், என்னை சுற்றி பொருட்கள் நல்ல சாப்பாடு பொருள் வேணும், பிறகு நான் சொல்றது கேட்கறதுக்கு அங்கேயும் ஆட்கள் வேணும், அப்படி ஒரு ஆசை வந்துடும். வேற ஆட்கள் வேணும், சிஷியர்கள் வேணும், ஏதாவது ஒரு ஆசை வந்துடும். அப்படி இந்த மூன்றையும் ஐடென்டிஃபை பண்றது பெரிய விஷயம், இந்த மூன்றையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். அப்படி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மயக்கத்தை நீக்கணும்னு சொன்னா, முதல்ல வைராகியத்தை அடைந்து தகுதிகளையும் நட்பண்புகளையும் அடைந்து பிறகு ஞானத்தை நாம் அடைய வேண்டும். அந்த ஞானத்தினால நாம் இந்த ஆசைகளை எல்லாம் வென்று விடலாம். இது வந்து ஒரு அழகான பாடல். இனி அடுத்த பாடலில் இந்த வைராகியத்தை நிறைவு செய்கின்றார். இனி கடைசி மூன்று பாடல்ல முடிவுரை செய்ய போறார். அடுத்த கடைசியா வர்ற மூன்று பாடல் முடிவுரை, இனி அடுத்த பாடல்ல இந்த வைராகியத்தினுடைய முடிவுரை, அதை இப்பொழுது பார்க்கலாம். 27வது பாடல். வாளாரும் கண்ணியர் மோகம் யம வாதை கனலை வளர்க்கும் மெய் என்றே, வேளான் அவனும் மெய் வித்தான் என்னில் மிக்கோர் துறக்கை விதி என்றோ தோழி. இந்த மூன்று ஆசைகளில் அவர் மனிதர்கள் மீது இருக்கின்ற ஆசையை கூறுகின்றார். அதாவது மாதர் மயக்கம் அல்லது பெண் ஆசை அல்லது உறவுகளில் ஆசை, இந்த உறவுகள் இருக்கின்ற ஆசையை வந்து வெளிப்படுத்தி இதை வந்து நம்ம துறக்க வேண்டும் என்பதை இவர் குறிப்பிடுகின்றார். இதுல நம்ம அந்த மூன்று ஆசைகளையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். வாழாறும் கண்ணியர் மோகம். வாழாறும் என்றால் ஆயுதம் போல, ஒரு ஆயுதத்தை போல கண்களை உடைய மாதர் மீது இருக்கின்ற மோகம். இந்த மோகத்தை எதற்கு ஒப்பிடுகின்றார்? யம வாதை கனலை வளர்க்கும். இப்ப வந்து வாதை கனல் என்றால் வேதனை தீ, கனல் சொன்னா நெருப்புன்னு அர்த்தம், வாதை என்றால் வேதனை கொடுக்கின்ற, யம வேதனை இந்த மரண வேதனைன்னு சொல்லுவார்கள். அது வந்து நமக்கு இப்ப எல்லாம் தெரியாது, அது மரண வேலையில தான் தெரியும். பொதுவா சொல்லுவார்கள் மரணம் அடையும் பொழுது ஒரு பெரிய வேதனை இருக்கும், நான் மரண வேதனையான வேதனையை அனுபவிச்சுட்டேன்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த மரணத்தில் எப்படி ஒரு வேதனை வருகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுப்பது ஆசை, காமம் என்கின்ற ஒரு ஆசை. இந்த ஆசை என்ன எதை கொடுக்கும்னா வேதனையை கொடுக்கின்றது. இப்ப ராவணனுடைய மனதுல என்ன இருந்ததுன்னா வேதனை இருந்தது. ஆசை வந்து அவனுக்கு அவனை சுத்தி எவ்வளவு இருந்தது, ராஜ்யம் இருந்தது, பொருள்கள் இருந்தது, ஆனால் ஒரு தவறான ஆசை உள்ளே சென்றவுடன் அவன் சந்தோஷமாவா இருந்தான்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் சந்தோஷமா இருந்தான்னு, அவன் மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க விடல, அதை விட அவனும் சந்தோஷமாக இல்லை. அப்படி நமக்குள் ஒரு ஆசை வந்தால் அந்த ஆசை நம்ம மனதுக்குள் எப்படி இருக்கும்னா, யம வாதை கனலை வளர்க்கும், மெய் என்றே இது உண்மை என்று, இதுல வந்து நமக்கு சந்தேகம் இல்லை, இது உண்மை என்று வேளான் அவனும் மெய் விட்டான். வேளான்னு சொன்னா மன்மதன், அவனுமே மெய் விட்டான்னா உடலை விட்டு விட்டான். சிவபெருமான் எப்படி மன்மதனை எரிச்சு அவனுக்கு உடல் இல்லாம செய்து விட்டார், அப்படி மன்மதன் என்ன நினைச்சானா, இந்த காமம் என்கின்ற ஆசை நம்மை வேதனைப்படுத்துகின்றது, அதனால எனக்கு உடல் இருந்தா தானே, எனக்கு உடலே வேண்டாம் என்று அவன் சாம்பலாகி விட்டான். அப்படி வேளான் அவனும் மெய் விட்டான், மெய் விட்டான்னா சரீரத்தை விட்டு விட்டான். இந்த மன்மதனுக்கு உடல் இல்லை, உருவம் இல்லை என்று சொல்வார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால் அது உருவம் இல்லாத ஒரு ஆசை. அப்படி இவன் வந்து ஏன் உடலை விட்டான்னா அது வந்து தீ, அது வந்து அவனை துயரப்படுத்துகின்றது. எண்ணில், எண்ணில்னா ஆகவே, இப்படி இந்த ஆசைகள் எல்லாம் மனதிற்குள் இருந்து நம்மை வேதனைப்படுத்துவதனால் மிக்கோர், மிக்கோர் என்றால் மேலானவர்கள், பெரியவர்கள், துறக்கை விதி என்றோ, துறக்கை என்றால் துரத்தல், இந்த ஆசையிலிருந்து மீண்டு வருதல், விதி என்றோ, விதி என்றோன்னா முறை அல்லவா, இதை விட வேண்டும் அல்லவா. அப்படி வாழாறும் கண்ணியர் மோகம், இப்படி இருக்கின்ற ஒரு மோகம் யம வாதை கனலை வளர்க்கும், வேதனை தீ, மரண வேதனை என்கின்ற தீயை இது வளர்க்கின்றது. மெய்யென்றோ, மெய்யென்றே, இது மெய்யென்றே என்றால் இது உண்மை என்று உணர்ந்துதான் வேளான் அவனும் மெய் விட்டான், மன்மதனும் தன்னுடைய உடலை விட்டு விட்டான், உடல் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றான். காரணம் என்னன்னா இந்த காமங்கிற தீ மனதில் பற்றி விட்டால் அது ஒருவனை எரித்து விடும். எண்ணில், இப்படி இருக்கின்ற காரணத்தினால் மிக்கோர் மேலானவர்கள் துறக்கை விதி என்றோ, இதை விட்டு விடுதல் துரத்தல் என்கிறது முறை என்றோ, முறைதான் இது சரிதான் என்று இந்த பாடலுடன் இவர் வைராகியத்தை பற்றிய விசாரத்தையும் முடிவுரை செய்கின்றார். இப்ப ஆரம்பத்துல மகிழ்ச்சியில ஆரம்பிச்சார், நான் வந்து அனைத்தையும் அடைந்து விட்டேன்னு ஆரம்பித்தார். பிறகு இடையில நல்ல சில கருத்துக்களை எல்லாம் கூறி கடைசியில வைராகியத்தினுடைய மேன்மையை கூறினார். இனி அடுத்த மூன்று பாடல்களில் இந்த ஆனந்த கழிப்பை முடிவுரை செய்கின்றார். நாம் அடுத்த வகுப்பில் முடிவுரை செய்வோம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.